90களில் இயக்குநர்களின் காலம் முடிவுக்கு வந்து மீண்டும் வர்த்தக சினிமா காலம் தமிழ் சினிமா உலகில் ஆரம்பமாயின. எம்ஜிஆர் சிவாஜிக்கு பின் மீண்டும் நட்சத்திர ஆதிக்கம் துவங்கின. ரஜினி கமல் தமிழ் சினிமாவை ஆதிக்கம் செய்ய ஆரம்பித்தனர்.
என்ன மன்னிச்சிருங்க,
எப்போ நீ எனக்கு ஜால் ராடிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சுடா, நீ முதல குத்த போறேன்னு. இந்த பாஷா ஆடி பாடி அப்போ அது பாத்திருக்கியாடா, அப்பவே புரிஞ்சுக்க வேண்டாம், உன் திட்டம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு. போ ஆண்டோனி கிட்டையாவது நேர்மையாயிரு.
ஒன்னும் செஞ்சிட மாட்டீங்களே.
போ
சத்தியம்.
இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி.
ஸ்டைலுக்கும் சண்டைக்கும் ரஜினி, நடிப்புக்கு கமல் என்று படங்கள் பிரிய ஆரம்பித்தன.
எனக்கு
ஒன்னும்
புரியல கோலி, யாருக்கு
என்ன?
சூர்யாவுக்கா.
ஆனால் விஜய், சூர்யா, அஜித் போன்றோர்கள் வர்த்தக சினிமாக்களை கொடுத்துக் கொண்டிருந்தாலும் 70-80களில் ஆதிக்கம் செலுத்திய இயக்குநர்களின் பாசறையில் உருவாகியவர்கள் அந்த இயக்குநர்களின் பாதிப்புடைய படைப்புகளை கொடுத்துக் கொண்டுதான் இருந்தார்கள். பாலு மகேந்திராவின் பாசறையில் உருவான இயக்குநர் பாலா மற்றும் அவரின் நெறியாழ்கையில் உருவான இயக்குநர் ராம் என்று பலர் ஒருபுறம் கலைப்படைப்புகளை தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
புள்ள மேல பாசம் பொங்குதா, ஓடி போன வாப்ப, செத்து போன ஆத்தா கடனை எவன்டா தீக்கிறது? அதுக்கு ரெண்டு பேர் கணக்கையும் சேர்த்து முடிக்க உனக்கு இன்னும் 9 வருஷம் 2 மாசம், புரிஞ்சுதா? போ போ தோழிய பாரு.
தமிழ் சினிமாவில் பெண்களின் பங்களிப்பு ஆரம்ப காலங்களில் இருந்து வந்தாலும் அவர்களுக்கு ஆண்களுக்கு இணையான கதாபாத்திரங்கள் கொடுக்கப்படவில்லை. தற்கால சினிமாவிலும் அவர்கள் அவ்வாறே நடத்தப்படுகின்றனர் என்கிறார் தியோடர் பாஸ்கரன் அவர்கள்.
பெண்கள் சினிமா துறையில எப்பவுமே அவங்க ஆண்களோட கீழான இருந்திருக்காங்க. முக்கியமாக ஊதியம் அவர்களுக்கு எப்பவுமே குறைவாதான் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி படத்தினுடைய உள்ளடக்கத்தை பார்த்தா கூட இப்ப கூட ரொம்பவும் அரிதான படத்தில் தான் பெண்களை சமமாக மரியாதையாக நடத்துகிறார். ஒரு உதாரணம் கொடுக்கணும்னா மொழி அப்படின்னு ஒரு படம் வந்து ராதாமோகன்
எடுத்தது.
நீங்களா
சர்ச்சில இருந்து வரீங்களா?
எப்படி கரெக்டா சொல்றீங்க?
ஏன்னா நீங்களும் என்ன மாதிரி
பேசுறீங்க? எல்லாம் பழக்க தோஷம் தான். சரி, இங்க எங்க வந்தீங்க?
ஒண்ணு இல்ல, எனக்கு ரெக்கார்டிங் இல்ல, போர் அடிச்சது. சரி, உங்களை நேர்ல பார்த்து நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கலாம்.
அந்த மொழி படத்துல 3 பெண்கள், ஆனா ஒரு விதமான இழிவான அல்லது பெண்ணுடல் காட்டல் மாதிரியான இதே கிடையாது. ரொம்ப மரியாதையா அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து தமிழ் சினிமாவின் பாரம்பரியத்திலேயே இந்த மாதிரி கிடையாது. எப்பவும் பெண்ணுடல் காட்டல் தான் ஒரு அட்ராக்ஷனாவே வச்சிருந்திருக்காங்க ஆதி காலத்துல இருந்து. இது வரைக்கும் 6000 படம் வந்திருக்கு தமிழ் படம். அதுல நீங்க இந்த மாதிரி பெண்களை உயர்த்தி பேசுற போடான்னா யோசிக்க வேண்டியது. அவள் அப்படித்தான் எனக்கு ஞாபகம் வரும். அவளுக்கு கொஞ்சமா தான் படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு.
டிஜிட்டல் தொழில்நுட்பம் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது உண்மை இல்லை என்கிறார் தியோடர் பாஸ்கரன் அவர்கள்.
நான் பார்த்த வரைக்கும் இந்த டிஜிட்டல் எக்யூப்மெண்ட் வந்த பிறகு தமிழ் சினிமாவின் உள்ளடக்கம் ஒண்ணுமே மாறல. அதே சரக்கு தான் இருக்கு. நான் சொன்ன அப்படி நல்ல பேனா இருந்தா நல்ல கவிதை எழுதுவன்னு சொல்ல முடியாது. டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஒரு எக்யூப்மெண்ட். அந்த எக்யூப்மெண்ட்டை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்றது, அதனால சினிமாவை முன்னேறாதோ அடுத்த கட்டத்துக்கு போயிடாது.
ஆனால் திறமை இருந்தும் தயாரிப்பு செய்ய மிகுந்த செலவு என்பதனால் முடங்கி போயிருந்த பலரின் கனவுகளை நினைவாக்கியது டிஜிட்டல் தொழில்நுட்பம்.
அது முக்கியமா கடந்த 2 ஆண்டுகளாக குறைந்த செலவுல நடிகர்களுக்கு அதிகமா கொடுக்காம நல்ல படங்கள், பாட்டு இல்லாத படங்கள் வருது. இப்ப வந்து வழக்கு ஏன் 11-9 ஒரு படம் வந்தது.
இந்த பணத்தை வச்சுக்க.
வையா,
வச்சுக்கடா
பணத்தை. வையா,
இவ்வளவு பணத்தை வச்சு நான் என்னடா பண்ண போறேன், வச்சுக்கடா.
யோ, அந்த ஆளு சொன்ன மாதிரி உனக்கு கண்ணாளம் காட்சி பண்ணுவேனாமாயா? கல்யாணம் அப்படி வெக்கத்த பாரு. ஆமா, இந்த பொண்ணுகிட்ட உன் லவ் சொல்லிட்டியா?
இல்ல.
யோ, போய் உன் லவ் சொல்லியா?
அது ரொம்ப குறைந்த செலவுல எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நடுவுல சில பக்கத்தை காணோம் அப்படிங்கிற ஒரு படம், அதுலயும் பாட்டு கிடையாது, அதுவும் ரொம்ப செலவு கம்மியா எடுத்து. அந்த மாதிரி படங்கள் டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்னால வருது. நான் சொன்ன அப்படி உங்களுக்கு டிஜிட்டல் கேமரா இருக்கிறதுனால உங்களுக்கு அவைலபிள் லைட்லயே படம் எடுக்க முடியும், ஸோ செலவு ரொம்ப கம்மியாகும்.
கிரிக்கெட் விளையாண்டிங்க, இவர் அடிச்சாரு, பால் மேலே போச்சு, இவர் பிடிக்க போனார், போன இடத்துல கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு. இங்கே அடிபட்டிருக்கும், இங்கேதான் மிடில் ஆப்லங்கேட்டா இருக்கு. கரெக்ட், இங்க அடிபட்ட ஷாக்ல டெம்பரரி மெமரி லாஸ் வரும். ஆனா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரத்துல அதுவே சரியாயிடும்.
தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி தமிழர்களின் தேடுதல் பசிக்கு நல்ல இறை அளித்தன என்று சொல்லலாம். குறிப்பாக டிவிடிகளின் வளர்ச்சி,
முக்கியமாக சில்ட்ரன் ஆஃப் காட் என்ற ஒரு படம், அர்ஜென்டினிய படம், 2009 வந்தது. அந்த படம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது தமிழ் சினிமாவில். பல படங்கள், சுப்பிரமணியபுரம் போன்ற பல படங்களில் நீங்கள் அந்த படங்களின் தாக்கத்தை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, சினிமா பார்ப்பவர்களும் மற்ற படங்களை பார்த்து ஓஹோ சினிமா என்றால் இப்படியும் இருக்கலாமோ, இந்த வகையான இந்த உன்னத நிலைக்கெல்லாம் போயிருக்கு என்பதை அறிந்து கொள்கின்றார்கள். உங்களுக்கு டிவிடிக்கு முந்தைய காலத்தில் அந்த வசதி கிடையாது. டிவிடி ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கீங்களே, அதில் சந்தேகமே இல்லை.
சமீபத்தில் இந்திய சினிமாவின் நூற்றாண்டு விழா தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதில் தமிழ் சினிமாவிற்கு பங்களித்த உண்மையான கலைஞர்கள் கௌரவிக்கப்படவில்லை, இது ஒரு அரசியல் நிகழ்வு போல் நடந்துவிட்டது என்கிறார் பிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள்.
இல்ல சார், நீங்க அவார்டு வென்றாரு, இங்க உட்கார்ந்துருக்கீங்க, சொன்னாங்க எனக்கு எவ்வளவு மனசு பொருட்படுத்து. ஜெயலலிதா மேடம் வந்திருந்தாங்க, எல்லாம் நடத்தினாங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கடைசி வரைக்கும் என் பேரை கூப்பிடல. எனக்கு பேரை கூப்பிடாத பற்றி இல்லை, சில ஆட்களை கூப்பிட்டுருக்காங்க. அந்த ஆட்களுக்கு என்ன சர்வீஸு, என்ன வயசு, எத்தனை படம் நடிச்சா நடித்து பார்த்து அவங்களெல்லாம் கூப்பிடலாமா? அதை விட்டு விட்டு நம்ம கேர் வைக்காமல் காணும். பிரபல ரைட்டர் ஜோசார் படம் அருமையான படங்களாக கொடுத்துருக்காங்க. அவர் பேரில் முக்கியமான பேர் இல்லை, இது இருக்கும்போது எந்த அடிப்படையில் பொறுக்க சில நடிகர்கள்லாம் சேர்த்துருந்தாங்கன்னு புரியல.
இந்திய சினிமா நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் கண்காட்சி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது, ஆனால் கண்காட்சி நடத்தப்படவில்லை.
கண்காட்சி நடத்தலையா? என்ன விட்டா அவர் யார் இருக்காங்க? வீட்டுக்கு வந்து பாக்குறேன்னா செக்ரட்டரி, வீட்டுல வந்து பாக்குறேன், வீட்டுல கண்காட்சி நடத்திருக்கேன். ஒவ்வொன்றும் டிராயர்ல பெட்டியில இருக்கு இல்லைங்களா? வீட்டுல வந்து பாக்குறேன்னு சொல்றது எனக்கு மனசு வேதனையா இருந்தது. என்ன வீட்டுல வந்து பாக்குறது?
அதற்கான சரியான காரணமும் சொல்லப்படவில்லை. நிகழ்ச்சி ஒழுங்கமைத்தவர்கள் திறமையாக செயல்படவில்லை என்று ஒருபுறம் சொல்லப்பட்டது, இல்லை கடைசி நேரத்தில் அவசரமாக இந்திய சினிமா நூற்றாண்டு விழா ஒழுங்கமைக்கப்பட்டது அதுதான் காரணம் என்றும் பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. எது எவ்வாறாயினும் நூற்றாண்டு விழா கொண்டாடியாகிவிட்டது. இனி தமிழ் சினிமாவில் ஏற்படும் புதிய பரிணாமத்தை ரசிக்க ஆவலோடு காத்திருப்போம்.
சினிமா 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 சினி